புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில சிறுதானிய உணவு முறைகளையும் அதனுடைய பயன்களையும் பற்றி நாமக்கல் மாவட்டம் செர்வம்பட்டி வல்வில் சுதேசி உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனம் திரு எஸ் தியாகராஜன் அவர்கள் வழங்கவிருக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய உணவு பொருட்கள் தயாரிப்பு பற்றி தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை நேர்கள் அனைவரும் தவறாமல் கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த சிறுதானியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான மனிதனுடைய தேவைக்கு, குறிப்பா ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு உணவுப் பொருள். அந்த நீங்க சிறுதானிய உற்பத்தியை வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில புதுகை பண்பலை நேர்கள் சார்பா உங்களை வருக வருகன அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க ஐயா.
வணக்கம், என்னுடைய பேர் தியாகராஜன். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இறச்சிபாளையம் வட்டாரம் சின்னமணலி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிறு விவசாயி. நாமக்கல் மாவட்டத்தில் வல்வில் சுதேசி உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்கி அதன் மூலமாக ஒரு 1000 விவசாயிகள் உறுப்பினர்களாக சேர்த்து அதன் மூலம் சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகை பயிர்களை மதிப்பு கூட்டின பொருட்களாக மாற்றி விற்பனை செய்து வருகிறோம்.
ஐயா, இன்னைக்கு பொதுவா இன்னைக்கு ஒரு சில படித்தவர்கள், இளைஞர்களா இருந்தாலும் சரி இளம் பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே இன்னைக்கு படிச்சுட்டு அந்த படிப்பதுக்கு ஏற்ற ஒரு ஊதியம் தரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமோ அல்லது ஒரு அந்த மாதிரி உள்ள பணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களோட தான் அந்த கல்லூரியை படிச்சு முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. சுய தொழிலா முன்னெடுக்கணும், பொதுமக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு திட்டமிடல் உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு?
அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படின்றது வந்து பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பரவலாக காணப்படுது. 50 கிலோ எடையுள்ள ஒரு நபர் வந்து 50 கிராம் புரதச்சத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எடுத்துக்கிறாங்களான்றது கேள்விக்குறியா தான் இருக்கும். அதே போல சிறுதானியங்கள்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து கிடைக்குமா அப்படின்னா இல்லை. நம்ம என்ன, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் வந்து காலப்போக்கில் ரொம்ப மாறி அரிசியை அடிப்படையா கொண்டு மாறிடுச்சுங்க. அதனால வந்து நாக்குக்கு ருசியான பொருட்களை மட்டுமே தேடக்கூடிய உணவு பழக்கமா மாறிட்டது அப்படின்றதுனால இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் பற்றாக்குறைன்றது கிராமப்புறங்கள்ல அதிகமா பார்க்க முடியுதுங்க. பாத்தீங்கன்னா இங்க இரும்பு சத்து பற்றாக்குறை, இன்னும் வந்து நிறைய வேலை செய்யறவங்ககிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா குழி தொழிலாளி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பற்றாக்குறை உண்டு. ஸோ இதையெல்லாம் வந்து மாத்தணும்னு சொன்னோம்னா நம்ம பாரம்பரிய உணவு தானியங்களை மீட்டெடுத்து மறுபடியும் வந்து கொண்டு வந்தோம்னா அவங்க வந்து தங்களுடைய உடல்நிலையை வந்து நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு ஏற்பட்டதுங்க. இந்த மூலமா வந்து இந்த சிறுதானியங்களை எப்படியாவது மக்கள் மத்தியில குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை வந்து தேட ஆரம்பிச்சோம். அதை வந்து ஒரு தொழிலா வந்து மாற்றக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு வந்து கிடைக்க அதையும் பயன்படுத்திட்டு அதை செஞ்சிட்டு இருக்கோங்க.
ஐயா, இன்னைக்கு சிறுதானியம் அப்படின்னு சொன்னாலே அதுல நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி பல்வேறு ரகங்கள் இருக்கு, அதுல பல உட்பிரிவுகள் இருக்கு. இந்த மாதிரி சிறுதானியங்களை பத்தி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். நீங்க சிறுதானியத்துல என்னென்ன சிறுதானியங்களை நீங்க உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை எதை எந்த சிறுதானியங்களை நீங்க தேர்வு செஞ்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
சிறுதானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க, தினை சாமை வரகு குதிரைவாளி பனிவரகு அப்படிங்கிறது சிறுதானியங்கள்ல வருங்க. அதே மாதிரி குறுந்தானியங்கள் அப்படின்னம்னா கம்பு ராகி சோளம் இதெல்லாம் வந்து குறுந்தானியங்கள்ல வரும். பெருந்தானியங்கள்ன்றது கோதுமை இது மாதிரியான அரிசி இதெல்லாம் வந்து பெருந்தானியங்கள்ல வருங்க. இது எல்லாமே வந்து ஒரு சமச்சீர் உணவை நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்ற முயற்சியை வந்து நம்ம முன்னெடுத்துங்க. ஒவ்வொரு பொருளையும் வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுங்க. அதற்கான தேவையான அடிப்படை அறிவு வேணும் இல்லைங்களா, பயிற்சியும் அப்படின்றது வேணும். ஏன்னா முயற்சியும் பயிற்சியும் இருந்தா தொடர்ச்சியான சாதனைகளை நம்ம சாதாரண விவசாயிகள் கூட படைக்கலாம் அப்படின்றது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மையா இருக்குங்க. அதனால வந்து நாங்க வந்து எங்களுடைய முயற்சியோட நாங்க வந்து பயிற்சிக்கு சென்ற இடம் வந்து இந்திய பயிர்பதன தொழில்நுட்ப கழகம், அதாவது IIFPT தஞ்சாவூர் புதுக்கோட்டை ரோட்ல இருக்குங்க. அவங்க கிட்ட போனோம். அவங்க கிட்ட எங்களோட அடிப்படை அறிவுகளை வந்து பயிற்சியா எடுத்துக்கிட்டு அங்க வந்து வளர்த்துக்கிட்டங்க. அதன் மூலமா தான் வந்து நம்ம உணவு உற்பத்தி அப்படின்றத, உணவுப் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி அப்படின்றத வந்து செஞ்சிட்டு இருக்கங்க.
ஐயா, இன்னைக்கு அரிசி அப்படிங்கிறது இன்னைக்கு பிரதானமான உணவு. இந்த அரிசியை தாண்டி நிறைய உணவு வகைகள்லாம் மக்களுக்கு இருக்கு அப்படிங்கறதே, மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கா அப்படிங்கறதே கிட்டத்தட்ட ஒரு சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையிலதான் இருக்கு. அரிசியை தவிர என்னென்ன உணவுகள்லாம் இன்னைக்கு மனிதன் உண்ணக்கூடிய உணவு வகைகள் இருக்கு, அதனுடைய சத்துக்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியும்?
ஐயா, எங்களுடைய பயணம்னு பாத்தீங்கன்னா 2015-16 இருந்து ஆரம்பிச்சேங்க. நாங்க ஆரம்பிக்கும் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அங்கதான் வந்து நாங்க சிறுதானியங்களை பற்றிய விழிப்புணர்வை வந்து ஆரம்பிச்சேங்க. 2015-16 பாத்தீங்கன்னா சிறுதானியம் அப்படின்னு சொன்னோம்னாலே என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் விழிப்புணர்வுன்றது இருந்ததுங்க. பாத்தீங்கன்னா நாங்க வந்து தினசரி, அதாவது நீங்க ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்காவது இதை சேர்த்துக்கங்க அப்படின்னு நோட்டீஸ் அடிச்சு எல்லாருக்கும் வந்து பரப்புரையாவே அதை செய்ய ஆரம்பிச்சுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதை பற்றிய விழிப்புணர்வுன்றது இல்லவே இல்லைங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு மற்றும் வந்து சுகர் அப்படின்ற சர்க்கரை வியாதி அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வரையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைச்சது. அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் ஒரு ஸ்டால் அமைச்சு அங்கே வந்து அந்த விற்பனைக்காக சிறுதானியங்களை எடுத்துகிட்டு போய் நிற்கும்போது எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அவங்களெல்லாம் சந்திக்கும் போது அவங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயமாகவே இதை தான் இருந்தது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களுக்கு ரொம்ப நல்லது, சர்க்கரையின் அளவை வந்து இது அதிகரிக்காது, அரிசி அப்படின்ற இதை மூணு நேரமும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து விட்டுட்டுங்க, இதை வந்து எடுத்துக்க ஒரு நேரமாவது சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இந்த கொரோனா ஒரு 2 பாதிப்பை ஏற்படுத்துச்சு இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விழிப்புணர்வு மக்களே வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அதாவது தங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரித்து கொள்ளணும் அப்படின்றத வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட தேடுதல் வந்து இது கிடைக்குமோ அது கிடைக்குமான்னு எங்களை தேடி வர ஆரம்பிச்சாங்க. நாங்கள் விழிப்புணர்வு செய்ய போன நிலை மாறி எங்களை தேடி வர ஆரம்பிக்கக்கூடிய நிலை வந்ததுங்க.
ஐயா, இன்னைக்கு இந்த சிற்றுண்டி வகைகள் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த என்ன சொல்றது, ஒரு முறுக்கு, ஒரு மிக்சர் அல்லது பிஸ்கட், இந்த மாதிரி ஜென்ரலாக பொதுவாக இருக்கக்கூடியதான் எல்லாருமே வந்து ஒரு நொறுக்கு தீனிகள் அப்படிங்கிற மாதிரி மாலை வேலைகளில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த சிறுதானியத்தில் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவங்களுக்கு உகந்த இந்த ஆரோக்கியமான உணவுகளை வந்து கொடுக்கறது, இதில் சிறுதானியத்தில் எப்படிலாம் அதை கொடுக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எங்களுக்கு கிடைத்த அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தேடி வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, அரிசியை வாங்கிட்டு போவாங்க, எங்களுக்கு சமைக்க தெரியல, எப்படி சமைக்கணும்னு தெரியல, எப்படி வந்து பயன்படுத்தணும்ன்றது தெரியல, எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டேன்றாங்க. இது மாதிரியான விஷயங்களை தான் எங்ககிட்ட வந்து திரும்ப வந்து ஃபீட்பேக்காக கொடுத்தாங்க. ஸோ அதை அடிப்படையாக வச்சுட்டு நான் அவங்ககிட்டயே வந்து கேட்கும்போது தான் ஏதாவது ரெடிமேடாக அப்படியே சாப்பிட்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுட்டு போவோம், வாங்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை அடிப்படையில் தான் வந்து நாங்கள் இதை என்னென்னலாம் இதில் பண்ண முடியும் அப்படின்றத தேடுதல ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, வெறும் அரிசி மட்டும் இதை வச்சுக்காம நம்ம வந்து இந்த சிறுதானியங்கள்ல இருந்து மதிப்பு கூட்டின பொருட்களை எப்படியெல்லாம் தயாரிக்கலாம் அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாக்கு வந்து ருசிக்கு அடிமையாக இருக்குது. மனித இனத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு எல்லா சர்க்கரை வியாதிக்காரர்களாகட்டும் இல்லை இருதய நோய்க்கும் காரணம் அதுதான் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த ருசி அப்படின்றத ஒன்றை வந்து சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய பொருட்களையும் கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து அனுபவபூர்வமாக நாங்கள் கற்றுக்கிட்டது ஐஏஎஃப்டி தஞ்சாவூர்லேங்க. அவங்க வந்து சொல்லி கொடுத்த செய்முறை பயிற்சியெல்லாம் முறையாக நம்ம கற்றுக்கிட்டு ஒவ்வொரு பொருட்களையும் உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் சிறுதானியங்களுடைய பயன்களை கொண்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம செயல்பட ஆரம்பித்தோங்க. அப்போ குழந்தைகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இப்போ ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா கூட வெளியில் போய் கடைகளில் வாங்கக்கூடியதை அவாய்ட் பண்ணி இதை வந்து சிறுதானியங்களாக உள்ள ஒரு பொருட்களை தேடுதலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை தரணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களை எல்லாத்துலேயும் கலந்து தர ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு லட்டு, முறுக்கு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், பிஸ்கட், இந்த மாதிரியான வெரைட்டி எல்லாமே வந்து சிறுதானியங்களை கொண்டு தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்னா ரசாயன கலப்பு இல்லாத ஒரு நல்ல தரமான ஒரு பொருட்களை வந்து நம்ம சிறுதானியங்களை கொண்டு தர முடியும் அப்படின்னும் போது மக்களுடைய தேவையும் வந்து இதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும்போது அவங்களுடைய ஆர்வம் இதில் வந்து திரும்ப ஆரம்பிச்சுதுங்க, தேவைகளும் அதிகமாச்சு. அதே போல் அதாவது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இவர்களை உண்ண செய்ய வேணும் அப்படின்றதுனால நம்ம எல்லாத்துலேயுமே சிறுதானியங்களை அடிப்படையாக கொண்டு சத்து மாவுனாலும் சிறுதானியங்கள், அதே மாதிரி கோதுமை மாவு அப்படின்னு சொன்னோம்னால கோதுமை மாவுல சிறுதானியங்கள் கலந்த ஆட்டா, ஸோ பூரி, சப்பாத்தி இது மாதிரியான வெரைட்டியை வந்து செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க.
ஐயா, இப்போ கோதுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறுதானிய உணவு. பொதுவாக கோதுமையில் நம்ம பெரும்பாலும் செய்யக்கூடியது ஒன்று சப்பாத்தி, மற்றொன்று பூரி. இந்த ரெண்டு தவிர சிறுதானியங்கள் கலந்து வேறு என்ன விதமாக கோதுமையை வந்து பயன்படுத்தலாங்கய்யா, அதை கொஞ்சம் சுவைப்பட கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகள் பெரியவங்கள் எல்லாருமே விரும்பி உண்ணுவாங்க, அதனுடைய முறைகள் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இன்னைக்கு நம்ம வந்து கோதுமையில வந்துங்க சிறுதானியங்கள் எல்லாமே, அதாவது நான் சொன்ன திணை, சாமை, வரகு, குதிரை வாலி, பனிவரகு, இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு ஆட்டாவை நம்ம கொடுக்க முடியுங்க. பார்த்தீங்கன்னா 30-50% வரைக்கும் கோதுமையோட இதை வந்து நம்ம கலந்து தர முடியும். ஸோ அப்படி தரும்போது அதனுடைய ருசியும் அதனுடைய மெதுமெதுப்பு தன்மையும் வந்து அதிகமாகுதுங்க, ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ குழந்தைகள் கோதுமையை விரும்பாத குழந்தைகள் கூட இதை விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாறுது அப்படின்னும் போது அதை ஒரு பொருளாக வந்து நம்ம தயார் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம் வந்து உப்புமா. உப்புமானா கோதுமை ரவை இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி, அந்த கோதுமை ரவையோட நம்ம சிறுதானியங்களை கலந்து ரவை வந்து திணை கோதுமை ரவை, சாமை கோதுமை ரவை, குதிரைவாளி கோதுமை ரவை, அதே மாதிரி பனிவரைகளை கோதுமை ரவைன்னு கோதுமை ரவையையும் வந்து அறிமுகப்படுத்தணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலை சிற்றுண்டிக்காகட்டும் இல்லை மாலைக்காகட்டும் ரொம்ப உபயோகமானதாகவும் இருக்கும், ஆரோக்கியமான விஷயமாகவும் மாறும் அப்படின்றதுனால இதை வந்து ரொம்ப வரவேற்பு நல்லா இருந்தது.
ஐயா, நீங்க சொன்னது போல இந்த சாமை, குதிரைவாளி இந்த மாதிரியான திணை வகைகளை எப்படி நம்ம வந்து சமைச்சு குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ஏற்ற வகையில கொடுக்கறது, இந்த சாமை குதிரைவாளி போன்ற இந்த உணவுகளை மனிதனுடைய உடலுக்கு தேவையான என்னென்ன சத்துக்கள் இதுல உள்ள அடங்கி இருக்கு, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது வந்து நார்ச்சத்து அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அடிப்படையாக தேவையான விஷயங்க. நார்ச்சத்து வந்து கொலஸ்ட்ரால் அளவை கூட குறைக்கிறதுக்கு உபயோகப்படும் அப்படின்றதுனால நார்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றது ஒவ்வொரு மருத்துவர்களினும் பரிந்துரையாகவும் இருக்குது. ஸோ நம்ம அரிசியை தீட்டி அரிசி உணவை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றதுனால அந்த நார்ச்சத்து போயிடுது அப்படின்றதுனால அதில் உள்ள குறையாக இருக்குது. ஸோ தீட்டப்படாத அரிசி அல்லது தீட்டப்படாத சிறுதானியங்கள் அப்படின்றத எடுத்துக்கும் போது நமக்கு அந்த நார்ச்சத்து முக்கியமாக கிடைக்கும் அப்படின்றது வந்து அருமையான ஒரு விஷயங்க. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள், அதே மாதிரி உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி இது வந்து ரொம்ப அடிப்படையா தேவையான விஷயமா இருக்கு அப்படின்றதுனால சிறுதானியங்கள் வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்னா மாறிட்டு இருக்கு.
ஐயா, இன்னைக்கு கிராமப்புறமா இருக்கட்டும் அல்லது நகர்ப்புறமா இருக்கட்டும் ஓரளவு ஒரு 40-45 வயது கடந்த எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட இது ஒரு சராசரி நோய் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சர்க்கரை வியாதி வந்துருச்சு. ஆனால் சர்க்கரை வியாதிக்கிறவர்களை பார்த்தாலே பெரும்பாலும் நிறைய சாப்பிடாதீங்க, இந்த பொருளை எண்ணெய் பொருட்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பயமுறுத்துற மாதிரி அவங்கள வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கிறாங்க. இந்த சிறுதானிய வகையில் ஒரு சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு ஏற்ற உணவு முறைகள் ஏதாவது இருக்குதா, அவங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியத்தை பேணக்கூடிய உணவு முறைகள் இந்த சிறுதானிய வகையில் இருக்குதுங்களா, அது என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பாங்க ஐயா. அதாவது சர்க்கரை வியாதி அப்படின்றது வியாதியே அல்ல அப்படின்றத இன்னைக்கு ஒவ்வொரு அறிவியல் வல்லுநர்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. பாத்தீங்கன்னா இது ஒரு உணவு குறைபாடு தானே தவிர இது வந்து வியாதி கிடையாது அப்படின்றதுதான். இது உணவு அடிப்படையிலேயே வந்து இதை வந்து சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்றத வந்து நாம இன்னைக்கு நிறைய எடுத்து சொல்லிட்டு இருக்கோங்க. இதை நேரடியா உணரவும் முடியுதுங்க, பார்க்கவும் முடியுது. பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறுப்பினர்கள் ஆகட்டும், நம்மளுடைய கஸ்டமர்கள் ஆகட்டும், வரும்போது பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதியோட வரவங்க கிட்ட நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அவங்களோட அடிப்படை உணவு அப்படின்றது அரிசி சேர்ந்த உணவாகவே இருக்கும். 3 நேரமும் அரிசி சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்கள் இது மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க. அல்லது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் அப்படின்னு எடுத்தால் 3 நேரமும் புரோட்டா சாப்பிடக்கூடியவங்களா இருக்காங்க. இது மாதிரி மைதா அடிப்படையாக கொண்டவர்கள் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான வியாதிகள்லாம் இருக்கிறத பார்க்கவே முடியுதுங்க நேரடியாகவே. இதை வந்து தவிர்ப்பதற்கு முக்கியமான நம்ம கடைபிடிக்க வேண்டியது உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் சிறுதானியங்களுடைய தேவை வந்து இன்றியமையாததாக இருக்கும். சிறுதானியங்களை ஒவ்வொரு உணவுப் பொருளையும் நம்ம சேர்த்து சாப்பிடும் போதே வந்து நிச்சயமா வந்து இந்த வியாதிகள்ல இருந்து நம்ம விடுபடலாம், இதை வந்து வராம பாதுகாத்துக்கலாம், அல்லது வந்தவர்கள் கூட இதுல இருந்து தவிர்த்து கொள்ளலாம். அதாவது சர்க்கரைகளோட அளவு வந்து ரத்தத்துல உடனடியாக ஏறாது சிறுதானியங்கள் உண்ணும்பதால அப்படின்றது தான். அரிசியை சாப்பிடும் போது உடனடியாக சர்க்கரையின் அளவு அதிகமாகுது, அதே சிறுதானியங்களை எடுத்துக்கும் போது சர்க்கரையின் அளவு வந்து ரத்தத்தில் ஏறக்கூடிய நேரம் வந்து மிக அதிகமாக இருக்கு. அதாவது ரொம்ப குறைவான சர்க்கரை அளவு தான் ஏறும் அப்படின்றது கண்கூட பார்க்க முடியுதுங்க. அதனால சர்க்கரை வியாதிக்காரர்கள் பெரும்பாலும் நார்ச்சத்து உள்ள குதிரைவாளி அல்லது ராகி போன்ற உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாகவே அதை கட்டுப்படுத்த எளிமையாக இருக்குங்க
ஐயா. நீங்க அது போல தேன் போன்ற உணவுப் பொருட்களை வந்து நீங்க தயாரிக்கிறீங்க. இன்னைக்கு தேன் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு சந்தைகள்ல பல்வேறு தனியார் நிறுவனங்கள் தேனுடைய உற்பத்தி பண்ணி அதை வந்து விற்பனை பண்றாங்க. ஆனா பொதுமக்களுடைய ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு இயற்கையான தேன் எது, அல்லது தயாரிக்கப்பட்ட தேன் எது, அல்லது செயற்கையாக உற்பத்தப்பட்ட தேன் எது, இந்த தேன் நல்லதா அப்படின்னு அதை வந்து ஒரு உறுதிப்படுத்துறதே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்கு. தேனை ஒரு இயற்கையா இது நல்ல தேனு அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம கண்டறியறது, தேனுடைய உணவு முறைகள் அதுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் பொதுமக்களுடைய அல்லது குறிப்பா மனிதனுக்கு தேவையான சத்துக்கள் அந்த தேன்ல அடங்கியிருக்குங்க ஐயா.
தேன்ல முக்கியமான சத்துக்களா பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்குங்க. தேன் வந்து ஒரு அருமையான ஒரு என்சைம்ஸ் அதிகமா நிறைந்த ஒரு அதிசயமா இருக்கும். தேனை வந்து தேனீ பூச்சிகளை தவிர வேற யாரும் உருவாக்க முடியாது அப்படின்றத ஒரு கூற்று இருக்குங்க. தேனீ பூச்சிகள் சேகரித்து கொண்டு வந்து தரக்கூடியது உண்மையான தேனாக இருக்கும். மற்றபடி இதுல கலப்படங்கள் வருது அப்படின்றது உண்மைதாங்க. ஆனா அதை கண்டறிய அறிவியல் சார்ந்த சோதனைகள் தான் வந்து கரெக்டா இருக்கும். நாம வந்து நம்ம விவசாயிகள் கிட்ட கொடுத்துருக்கிற பெட்டிகள் மூலமா சேகரிக்கக்கூடிய தேனை வந்து சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. அதை வந்து கொடுத்துட்டு உண்மையான தேனை வந்து நம்ம சுத்தமா தந்துட்டு இருக்காங்க.
ஐயா, இந்த சிற்றுண்டிகள் குறிப்பா நீங்க சொல்ற மாதிரியான இயற்கை சார்ந்த உணவுகள், சிறுதானிய சிற்றுண்டிகளை குழந்தைகளுக்கு கொடுத்து ஆரம்பிக்கும் போது அவங்க இதை விரும்பி உண்றாங்களா? அப்ப ஒரு சில குழந்தைகள் வந்து பழைய இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான சிற்றுண்டிகளுக்கே வந்து பழக்கப்பட்டுறாங்க. புதிதா இந்த சிற்றுண்டிகளை வந்து சிறுதானிய சிற்றுண்டிகள் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய அந்த எண்ணம், இது வித்தியாசமா இருக்கே இதை சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய விருப்பங்கள் எப்படிங்கிறது ஓரளவு பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்காங்க.
இதுல குடும்பத்தில் உள்ள பெரியவங்க தாங்க வந்து வந்து பழக்கப்படுத்தணும். பார்த்தா குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு நாம காட்டுற விஷயங்களை தான் அவங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நாம எதை அவங்களுக்கு காட்டுறோமோ, எதை டிவியில அவங்க அதிகமா பாக்குறாங்களோ, எதை கேட்கறாங்களோ, அதைத்தான் அவங்க அவங்க வந்து பின்பற்றுவாங்க அப்படின்றத பார்க்க முடியுமிங்க. நாம வந்து இப்ப பாத்தீங்கன்னா எங்க குழந்தைகளுக்கே நார்மலா வந்து நாங்க ஒரு கலர் மாறி, அதாவது நிறம் மாறிய ஒரு இட்லியை கொடுக்கும் போது அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது தயங்கினாங்க. வெள்ளையா இட்லினா வெள்ளையா தான் இருக்கும். நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியோ இல்ல கருப்பு கவுனி அரிசியோ இட்லி அரிசியில கலந்து நம்ம கொடுக்கும் போது அது கருப்பாவோ இல்ல சிகப்பாவோ ஒரு இட்லியை தரும்போது அதை வந்து எடுத்துக்க முதல்ல வந்து தயங்குறாங்க குழந்தைங்க. ஆனா பழக்கப்படுத்த அதனுடைய ருசி அவங்களுக்கு பழகி போயிடுதுங்க. இது போன்ற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது நிச்சயமா பெரியவங்க கையில தான் இருக்குங்க.
அதே மாதிரி இந்த சிற்றுண்டி தயாரிப்புகளை இன்னைக்கு நிறைய நம்ம பால் அப்படிங்கிறப்ப பாலோடைய பல்வேறு விதமான பொருட்களை வந்து கலந்து நம்ம குடிப்போம். இந்த மில்லட்ல இருக்கக்கூடிய அந்த சிற்றுண்டி உணவு வகைகளை என்னென்ன தயாரிப்பு பொருட்கள் நீங்க வந்து தயாரிக்கிறீங்க, அதுல எப்படி சிற்றுண்டி உற்பத்தி பண்ணி அதை வந்து சாப்பிட்றது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம வந்து சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரை எல்லாருக்கும் வந்து உணவு, இந்த சிறுதானிய உணவை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நோக்கத்தோட இதை தயார் பண்ணதுனால நாம வந்து இனிப்பு வகைகளை தயார் பண்ணோம். அதாவது இனிப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான லட்டுகள் தயார் பண்ணோம். சாம லட்டு, திணை லட்டு, வல்லாரை கம்பு லட்டு, அதாவது கம்புவோட வல்லாரை கலந்த லட்டு, அதுக்கு பிறகு ராகி முருங்கை லட்டு, முருங்கை வந்து ராகி லட்டுல கலந்து கொடுத்தோம். அதே மாதிரி ஆவாரை குதிரைவாளி லட்டுல ஆவாரை கலந்து கொடுத்தோம். அதே மாதிரி சுருள் பாசி லட்டு தயார் பண்ணோம். எல்லா விதமான சிறுதானியங்களையும் கலந்து அதோட சுருள் பாசிய வந்து சேர்த்து ஒரு லட்டா கொடுத்தோம். இதெல்லாம் வந்து வரவேற்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அதே மாதிரி கார வகைகள்ல பாத்தீங்கன்னா முறுக்கு மிக்சர் இது மாதிரியான வெரைட்டி எல்லாம் சிறுதானியங்களை பயன்படுத்தி பண்ண ஆரம்பிச்சோம். பாத்தீங்கன்னா சாமைத்திணை முறுக்கு, அதே மாதிரி ராகி முறுக்கு, கம்பு முறுக்கு, அதே போல எல்லா வித தானியங்களும் கலந்த மிக்சர் இது போல செய்ய ஆரம்பிச்சோம். அதே மாதிரி குக்கீஸ்ல பிஸ்கட்ஸ்ல வல்லாரை சிறுதானிய குக்கீஸ்னு, அதாவது எல்லா வித சிறுதானியங்களும் கலந்து வல்லாரையும் கலந்து குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக தயார் பண்ணோம். இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த குக்கீஸ் தயார் பண்ணும்போது எந்த வித ரசாயன பொருட்களும் பயன்படுத்தாம சிறுதானியங்களோட நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி நம்ம தயார் பண்றோம். அப்போ வந்து அதனுடைய சுவை வந்து அருமையா இருந்தது. அதோட நெய் சேர்த்து மட்டும் தயார் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு மத்தியில் நல்லா வரவேற்பும் கிடைக்குதுங்க. ஸோ இது மாதிரி ருசியோடு சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைகளோட வரவேற்பு வந்து நல்லா இருக்குங்க.
ஐயா, இந்த சுருள் பாசி அப்படிங்கிற அந்த தானிய வகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பொதுமக்களுக்கு ஒரு, இப்ப ராகி வல்லாரை அப்படிங்கிறது பொதுவா நம்ம பழக்க வழக்கத்துல அந்த வல்லாரை கீரையை வந்து பயன்படுத்திருப்பாங்க. ராகி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எனக்கு பயன்பாட்டில் இருக்குது. சுருள் பாசி அப்படின்னா அந்த உணவு முறைகள் எப்படி இருக்குது, அதை எப்படி சமைச்சு பொதுமக்களுக்கு ஏற்ற வகையில உணவு குறிப்பா குழந்தைகள் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு சாப்பிடுறது, அதனுடைய பயன்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இன்னைக்கு உலக சுகாதார அமைப்பு வந்து குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியல்ல வந்து முதன்மையான புரதச்சத்து மிகுந்த உணவுப் பொருளா வந்து சுருள் பாசியை வந்து சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 75% வரைக்கும் புரதச்சத்து உள்ளது அப்படின்றத வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றத வந்து போக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா சுருள் பாசியோட பங்கும் வந்து மிக முக்கியமானதாக இருக்கும். இன்னொன்னு இருதயத்துக்கும் மூளைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப இன்றியமையாத ஒரு உணவு பொருட்களா வந்து சுருள் பாசி இருக்கும். இதை வந்து பெரியவங்க வந்து 1 கிராம் பர் கிலோகிராம் பாடி வெயிட்ன்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. 1 கிராம் வந்து தினசரி எடுத்துக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி சிறியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு அவங்க உடல் எடைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து WHO பரிந்துரையா இருக்குங்க. ஸோ இந்த புரதச்சத்து பற்றாக்குறையை வந்து போகக்கூடிய ஒரு முக்கிய காரணியாக வந்து சுருள் பாசி இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த கொரோனா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்காக இது மிக தீவிரமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததுங்க சுருள் பாசி.
ஐயா, இன்னைக்கு வல்லாறு கீரை வகைகளில் வல்லாரை அப்படிங்கிறது ஓரளவு எல்லாருமே தெரிந்த ஒரு கீரை வகை. இந்த வல்லாரையில என்ன மாதிரியான ஒரு சிற்றுண்டி வகைகளை நீங்க தயார் பண்ணி கொடுக்குறீங்க? இந்த வல்லாறு கீரைய இவ்வாறு சிற்றுண்டிய தயார் பண்ணி கொடுக்கும் பொழுது பொதுமக்கள்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இந்த கீரைக்கு இருக்குங்க ஐயா?
ஆமாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய குழந்தைகளோட தேவை உணவு தேவைகளுக்காக ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து இந்த வல்லாரையும் வந்து கொடுத்தா ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒன்று, வல்லாரை வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு கீரைங்க. ஞாபக சக்திக்கும் சரி ஊட்டச்சத்துகளுக்கும் சரி ரொம்ப அற்புதமான கீரை. கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் வந்து தனியாக சமைச்சு தரும்போது குழந்தைகள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இதை வந்து நம்மளுடைய சிறுதானிய உணவு வகைகளோடு சேர்த்து தரும்போது, ஒரு இனிப்புகள் அல்லது காரங்களில் சேர்த்து தரும்போது இவங்க வந்து அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நாங்கள் கணக்கீடு செய்தோம். அதுபடி அதை சேர்த்து கொடுக்கும்போது நல்ல வரவேற்பு இருக்குங்க. அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம நிறைய பொருட்களில் அதை பயன்படுத்துகிறோம். பார்த்தீங்கன்னா வல்லாரை கம்பு லட்டுன்னு பண்ணுறோம். கம்பு வந்து இரும்பு சத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. குழந்தைகளுக்கும் அது இரும்பு சத்து ரொம்ப தேவை அப்படின்றது. அதே போல் அதோட நம்ம வல்லாரையை கலந்து கொடுக்கும்போது ஞாபக சக்தியும் அது உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதுனால அதை சேர்த்து தரோம். அதே மாதிரி நம்ம குக்கீஸில் வந்து வல்லாரை வந்து கலந்து தரோங்க. வல்லாரை கலந்து தரும்போது அது அதோட வரவேற்பு பேரண்ட்ஸை முதல்ல அது திருப்திப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குங்க. ஏன்னா வல்லாரை கலந்த பிஸ்கட்டாக இருக்குங்கும்போது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஸோ இது போல வரவேற்பு வந்து அவங்க மத்தியிலையும் இருக்கு. ஸோ அதற்காக வல்லாரையை வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். வல்லாரைன்றது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் வந்து ஒரு உறுதுணையான ஒரு உபரி வருமானமாக ஆயிடுதுங்க. நம்ம உறுப்பினர்கள் வந்து வல்லாரையை உற்பத்தி பண்ணி நம்ம தரும்போது அது அவங்களுக்கும் வந்து ஒரு உபரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக மாறினதுனால இதை வந்து நம்ம எல்லாத்துலையும் சேர்த்து தர ஆரம்பித்தோம்.
ஐயா, இன்னைக்கு சிறுதான வகையில் கோதுமைக்கு அடுத்தபடி இருக்கக்கூடியது கம்பு அப்படிங்கிற ஒரு தானியம். இந்த கம்பை நீங்கள் எப்படி உண்ணக்கூடிய வகையில் அந்த தயாரிப்பு முறைகளை வந்து செய்கிறீங்க, அதனுடைய பயன்பாடுகள் என்ன இருக்குது, கம்பில் மனிதனுடைய உடலுக்கு தேவையான என்னென்ன சத்துக்கள் உள்ளடங்கி இருக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நம்ம கிராமப்புறங்களில் வந்துங்க நிறைய பேர் எங்ககிட்ட சொல்கிற சொன்னது உண்டு. அதாவது கம்பு ராகி போன்ற உணவுப் பொருட்கள் தான் வந்து முதன்மை உணவுப் பொருட்களாக வந்து கிராமப்புறங்களில் இருந்தது. அரிசி சோறுன்றது மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. அரிசின்றது தான் மிக முக்கிய இடத்துல மாறிடுச்சு. கம்பு ராகி இதெல்லாம் வந்து ஓரங்கட்டப்பட்டுவிட்ட ஒரு விஷயமாக மாறிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா கம்பு ராகி சாப்பிட்றத ஒரு காலகட்டத்தில் வந்து இதை ஒரு கேவலமான விஷயமாகவே வந்து சித்தரிக்கக்கூடிய வகையில் போயிடுச்சுங்க. ஆனால் வந்து இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா கம்பு ராகி போன்றவை எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இடத்துல வந்துடுச்சு. இன்னைக்கு ஒரு 5-star ஹோட்டலில் கூட இது வந்து கம்பம் களி அல்லது ராகி களி இது போல விஷயங்களை வந்து அழகாக உட்காந்து சாப்பிட்றாங்கன்ற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது போல கம்புக்கும் ராகிக்கும் வந்து முக்கியத்துவம் அதிகம் வச்சுட்டு இருக்கு. நாம வந்து கம்பையும் ராகி இது போன்ற குருதானியங்களை எல்லாமே பயன்படுத்தி நிறைய உணவுப் பொருட்கள் பண்ணிட்டு இருக்கேங்க. பார்த்தீங்கன்னா கம்பம் களி கலர்றதுக்கான கம்பு குருணை மாவு, அது மாதிரி கம்பு மாவு தனி மாவாவே தரோம், முளைகட்டிய கம்பு மாவாக தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு அல்லது இட்லி மாவில் அவங்க கலந்து கம்பு இட்லி தோசை கம்பு தோசை இது போன்ற விஷயங்கள் தயார் பண்ணிக்கவும், ராகி தோசை மலை ராகி இட்லி இதெல்லாம் தயார் பண்ணிக்கவும் உதவிகரமான ஒரு பொருளாக இருக்கும். முளைகட்டி நம்ம தட்டுறதுனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகரிக்கப்படுகிறதுங்க. இது போன்ற விஷயங்களை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வெரைட்டியில் ராகி லட்டு கம்பு லட்டு இது போல் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சோள குருணை இது போல் சோள மாவு திணை மாவு இது மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். முளகான விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம்.
ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறது போல இந்த சிறுதானிய உணவுகளை சிறுதானிய மாவு இந்த மாதிரி நிறைய நீங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை தயார் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது. இந்த சந்தைப்படுத்தும் பொழுது அந்த சந்தையில் வாங்கக்கூடிய பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, இந்த சிறுதானியங்களை உற்பத்தி பண்ணும்போது அவங்க வாங்கக்கூடிய வரவேற்பு, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்க?
சந்தைப்படுத்துதல் அப்படின்றதுல இருக்கக்கூடியது, இது மிக சந்தை வந்து மிகப்பெரிய சந்தைங்க சிறுதானிய சந்தைன்றது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம நுகர்வோர்கள் வந்து தினசரி உணவாக இதை பயன்படுத்துவார்களா அப்படின்றது தான் வந்து கேள்விக்குறியா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டாலோ இல்லை நம்ம கடைகள்லையோ வச்சு வியாபாரம் பண்ணும்போது அதுலேருந்து வாங்கிட்டு போகிறவங்க அதை முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை தினசரி உணவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து வரதுன்றது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க. ஏன்னா அந்த உணவு பழக்க வழக்கத்தை முழுமையாக வந்து மாற்றி வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை இப்படியாவது அதிகப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் விழிப்புணர்வும் வந்து இன்னும் அதிகரிக்க வேண்டியது அதிகமாக இருக்குங்க. ஸோ அது தெரிஞ்சவங்க ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உணர்ந்தவர்கள் கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்த சிறுதானியத்தை நீங்க ஒரு தொழிலா செஞ்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய நிறுவனத்துல எத்தனை பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமா பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த நிறுவனத்தினுடைய பணிமுறைகள் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவையா?
இங்க வல்வில் சுதேசி உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு 10 பேர் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த 10 உறுப்பினர்கள்லேயே தான் இதில் வந்து பங்கேற்று அந்த பணிகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தரம் பிரித்தல், சார்டிங், கிரேடிங், இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குங்க. தானியமாக வர்றது, முழு தானியத்தை வந்து நம்ம சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகு அரைத்து அரிசியாக மாற்றுதல், இது மாதிரியான அதுக்கு பிறகு அரிசியாக மாற்றினதை சுத்தம் பண்ணுறது, இது மாதிரி அப்புறம் பேக்கிங் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குங்க. அதுக்கு பிறகு வந்து மதிப்பு கூட்டுதல் அப்படின்றது தனியாக வந்து தரம் பிரித்ததுக்கு பிறகு சுத்தப்படுத்தியதுக்கு பிறகு அதை அந்த பொருளை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மதிப்பு கூட்டி அதை வந்து ஒவ்வொரு பொருளையும் வந்து பேக்கிங் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்கங்க.
ஐயா, நீங்க உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இந்த வேறு மாவட்டங்கள், வேறு வேறு இடங்களுக்கு நீங்க அனுப்பும் பொழுது நீங்க சொன்னது போல அந்த பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளோட இந்த உணவு தானியங்களை மற்ற பொதுமக்களுடைய கைகளுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பேக்கிங் மெத்தடை நம்ம பாதுகாப்பா செஞ்சாதான் அது பொதுமக்களுக்கு போய் சேரும். இந்த பேக்கிங் மெத்தடை நீங்க எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள், அதனுடைய செயல்பாடுகள், எந்திரங்களுடைய பயன்பாடு எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் அப்படின்னம்னா இது நார்மல் ஃபுட் கிரேடுன்னு சொல்லுவாங்க, அதாவது உணவுப் பொருட்களை வந்து பேக்கிங் செய்யக்கூடிய பாலித்தீன் பைகளை தான் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும். அது வந்து நம்ம கடைபிடிச்சிட்ருக்காங்க. அந்த கிரேடு உள்ள பொருட்களை பயன்படுத்தினா இதை வந்து பேக்கிங் பண்ணணும். அது வந்து பேக் பண்ணும்போது தான் அது அதனுடைய தரமும் சுவையும் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 1/4 கிலோ 100 கிராம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தேவையான அளவுக்கு பேக்கிங்கை வந்து சரியான எடை இயந்திரங்களை கொண்டு நம்ம வந்து எடை போட்டு அதை வந்து பேக் பண்ணணுங்க. அதற்கு தேவையான சீலிங் கருவிகள் எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்குங்க. அதை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அதை முறையாக சீல் பண்ணி அது வந்து எந்த டேமேஜும் இல்லாத வகையில் பேக் பண்ணி தான் இதை வந்து வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பும்போது அனுப்பணுங்க. அது போல் தான் அனுப்பிட்டு இருக்காங்க.
ஐயா, இது போல நம்ம இந்த உணவுப் பொருட்களை தயார் பண்ணி பேக் பண்ணி அனுப்பும்போது இதை வாங்கி இருக்கக்கூடிய இடைப்பட்ட வியாபாரிகளாகட்டும், இதை வாங்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வரவேற்பு அப்படிங்கிறது இந்த தயாரிப்புகளுக்கு எந்த அளவுல இருக்குது, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை வழங்கக்கூடியதா இருக்குங்க ஐயா?
தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்களை வாங்கி வைத்து விற்பனை செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து வேறு ஏதாவது புதுசாக இந்த மாதம் வருங்களா அப்படின்ட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய ஆர்வம் வந்து இருக்கு. விற்பனையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முதன்மையாக அது வந்து சிறுதானியங்களை வந்து பேசி விற்பனை செய்யக்கூடிய திறமை உள்ளவர்களாக இன்றைக்கி மாறி இருக்காங்க. அது தெரிஞ்சவங்க தான் வந்து இந்த மாதிரியான கடைகளையும் வைத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படின்றதுனால இந்த பொருட்களை விற்பதில் வந்து ஆர்வத்தோட செஞ்சுட்டு இருக்காங்க.
சிறுதானியங்களை விற்பனை செய்யும் பொழுது இதுல இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான ஊதியம், இந்த சிறுதானியங்களுக்கு உண்டான தயாரிப்பு செலவுகள், இதெல்லாம் இந்த கிடைக்கக்கூடிய வருமானத்துல அவங்களுடைய எல்லாமே போக ஓரளவு இதுல லாபகரமா இந்த செயல்பாடுகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இதனுடைய வருமானம் இப்போ இருக்குங்க ஐயா?
அதாவதுங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு 3 வருட காலத்திற்கு வந்து சிரமங்கள் இருக்க தான் செஞ்சதுங்க. அதுக்கு பிறகு கடன் சுமை இதெல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவாகும் வரை சிரமமாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து இது வந்து சரியான முறையில் இயங்கிட்டு இருக்குங்க. அதாவது லாபகரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வர முடியுதுங்க. ஏன்னா நான் முதல்ல அனுபவம் இல்லாத ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் சிரமங்களும் இடர்பாடுகளும் இருக்கத்தான் செய்யும். நம்ம கற்றுக்கிட்ட அனுபவங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் லாபத்தை சேர்க்கக்கூடியதாக மாறிக்குதுங்க.
ஐயா, இன்னைக்கு உங்களை போன்ற தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு நிறைய ஆர்வத்தோடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு உணவுப் பொருட்களை வந்து தரமான பொருட்களை உற்பத்தி செஞ்சு பொதுமக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்போட நிறைய பேர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தொழில் முனைவோர்கள் இந்த மாதிரி ஒரு சிறுதானியம் உணவுப் பொருட்களை வந்து நம்ம உற்பத்தி செஞ்சு பொதுமக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நீங்க உங்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில எப்படிப்பட்ட ஒரு அறிவுரைகளை வழங்க விரும்புறீங்க?
நிறைய ஆர்வத்தை வந்து பார்க்க முடியுதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இது போல புது தொழில் முனைவோர்கள் இது மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளை பார்வையிட்டு இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாம வந்து நம்மளுடைய தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய இயந்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி கூட அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து தந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரவேற்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது மக்கள் வந்து இது வந்து ஒருத்தர் மட்டும் செய்து இந்த விழிப்புணர்வை வந்து கொண்டு செல்லக்கூடிய விஷயம் இல்லை, நிறைய பேர் வரணுங்க. வந்தாதான் வந்து நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த விழிப்புணர்வை கொண்டு சென்று இதை ஒரு தினசரி உணவுப் பொருட்களாக மாற்றக்கூடிய சக்தி வந்து கிடைக்குங்க. அப்போ வந்து நிறைய நுகர்வோர்களை நம்ம சந்திச்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கணும்னு சொன்னோம்னா இது மாதிரி தொழில் முனைவோர்கள் ஆர்வமாக முன் வந்து இதை எடுத்துட்டு போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது தாங்க.
ஐயா, இப்ப இந்த சிறுதானிய உணவு வகையில நீங்க சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய அடுத்த கட்ட நோக்கம் அல்லது அடுத்த கட்ட இலக்கு அப்படின்னு எதை நீங்க நிர்ணயிச்சு அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய அடுத்த இலக்கு அப்படின்னு நீங்க நிர்ணயம் பண்ணிருக்கீங்க ஐயா?
ஐயா, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானியோடு நம்ம வந்து நிறைய பொருட்கள் அதாவது வல்லாரை நீங்கள் சொன்ன மாதிரி தூதுவளை இது போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து கலந்து கொஞ்சம் அதாவது மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்களையும் சேர்த்து கொடுப்பதன் மூலம் மக்களுக்கு தேவையான பயன்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்சு முயற்சியும் வெற்றியோடகரமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரிய மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்கள் நிறைய இருக்கு, அதையெல்லாம் மருத்துவ முறைகளும் இருக்கு. ஸோ அந்த அதையெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்க இந்த உணவு பொருட்களோடு அதையும் கலந்து கொடுப்பதற்கான வழிமுறைகளை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து சேர்த்து கொடுப்பதன் மூலமாக நிறைய பயன்கள் இருக்கும் அப்படின்றதுனால அது போன்ற விஷயங்களை வந்து உண தேடி செஞ்சிட்ருக்கோம். உதாரணமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த நெல்லிச்சாறு அப்படின்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாவல் பழச்சாறு இது போன்ற விஷயங்கள், கற்றாழைச்சாறு இது போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி எலுமிச்சை இஞ்சி பூண்டு இதெல்லாம் கலந்த கலவை இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்கும்போது அதனுடைய பயன்கள் வந்து மக்களை சென்றடைய ரொம்ப நல்லா இருக்குங்க. அதற்கான முயற்சிகளை எல்லாம் வந்து தீவிரமாக எடுத்துட்டு இருக்காங்க.
ஐயா, இதுவரைக்கும் இந்த இயற்கையான உணவுப் பொருட்கள் குறிப்பா இந்த சிறுதானியங்கள் கோதுமை சாமை குதிரைவாளி இதனுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்குது, இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட என்ன மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதை எப்படி மாத்தணும், குறிப்பா இந்த சிறுதானியத்துல மனிதனுடைய உடல் நலத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் தேவையான சத்து பொருட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பா மிக தெளிவான ஒரு உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
மிக்க நன்றிங்க ஐயா. இது போன்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்து சிறுதானியங்களின் பயன்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலைகளை எடுத்துச் செல்வதற்காக தங்களுக்கும் தங்கள் நிறுவனத்துக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நேர்களே, இதுவரை நாமக்கல் மாவட்டம் செர்வம்பட்டி வல்வில் சுதேசி உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனம் திரு எஸ் தியாகராஜன் அவர்கள் வழங்கிய மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய உணவுப் பொருட்கள் தயாரிப்பு பற்றி அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். அவர் கூறியது போல நாம் அனைவரும் சிறுதானிய உணவு முறைகளை மேற்கொண்டு நாம் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை வழங்கியதற்கு திரு எஸ் தியாகராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்கள் அனைவரும் பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.